சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 7. பிரம்மானந்த ஆசிரமம். விதி வகுக்கும் வழியில் அசையாத நம்பிக்கையை பெற்றிருந்த யவனராணி ஹிபாலஸ் இருவரும் பெரிதாக நகைத்ததாலும் அந்த நகைப்பை தொடர்ந்து யவன வீரர்கள் தனது மாளிகையை சூழ்ந்து கொண்டதன்றி தன்னை சிறை செய்ய படிகளிலும் துரிதமாக ஏறி வந்து கொண்டிருந்ததால் தான் இட்ட எந்த கட்டளையையும் அதுவரை சிரம் மேற்கொண்டு நிறைவேற்றி வந்த ஹிபாலஸ் கூட யவனராணிக்கு முன்பாக தன் உத்தரவுகளை நிறைவேற்ற திட்டமாக மறுத்துவிட்டதாலும் தான் மிக நெருக்கடியான கட்டத்தில் சிக்கிவிட்டதை உணர்ந்த இளம் செழியன் அந்த நிமிடத்தில் தன் வாளையும் கைகளையும் தவிர வேறு துணை தனக்கு இல்லை என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான். ஆகையால் நிலைமையை எப்படி சமாளிக்கலாம் என்று சில வினாடிகளை யோசித்தார். அந்த யோசனையின் விளைவாக படைத்தலைவன் முகத்தில் அதுவரை தாண்டவமாடிய கோபக்குறி திடீரென மறைந்து விட்டதையும் ஏதோ அரை தூக்கத்தில் இருப்பவன் போல காணப்பட்ட இளம் செழியனின் இதழ்களில் வறண்ட புன்சிரிப்பு ஒன்று தவழத் தொடங்கியதையும் கண்ட இப்பாலஸ் இளம் செழியன் இதயம் ஏதோ பெரும் திட்டத்தை தூரிதமாக வகுக்க முற்பட்டு விட்டது என்பதையும் புரிந்து கொண்டார். இளம் செழியனின் சுபாவத்தை பல வருடங்களாக அறிந்திருந்த ஹிபாலஸ் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் நேரத்தை விட முகத்தில் ஒளிமங்கும் நேரத்திலும் கண்கள் அரைவாசி மூடும் சந்தர்ப்பங்களிலும் படைத்தலைவன் மிக அபாயகரமானவன் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் எந்த வினாடியிலும் இளம் செழியன் அன்றைய இக்கட்டிலிருந்து தப்ப நடவடிக்கைகளில் இறங்கலாம் என்பதை தீர்மானமாக தெரிந்து கொண்டு அடுத்து என்ன நடக்கும் என்பதை கவனிக்க தொடங்கினார். கண் இமைகளை தாழ்த்திய வண்ணம் கண் இமைக்கும் நேரமே நின்ற இளம் செழியன் தான் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டதால் 2:08 அறை கதவை நோக்கி சென்று அதை நன்றாக தாளிட்டு விட்டு திரும்பி புன் சிரிப்பு தவழ்ந்த முகத்துடன் யவனராணியை நோக்கி, ராணி, கோட்டை தலைவன் இத்தனை தூரிதமாக நடவடிக்கையில் இறங்குவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவதற்கு பிரயத்தனப்படுகிறேன். என் முயற்சி தோல்வியுற்று உங்களுக்கு ஆபத்து ஏதாவது நேரிடும் பட்சத்தில் பொறுப்பாளி நான் அல்லவென்பதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கின்றேன் என்று கூறிவிட்டு இப்பாலசுக்காக திரும்பி, இப்பாலஸ், பேச்சுக்கு அதிக நேரமில்லை. அரை கதவு பலமாக இடிக்கப்படுகிறது. எந்த வினாடியிலும் கதவு உடைந்து சக்கை சக்கையாக உள்ளே விழலாம். ஆகவே உன் கருத்தை தினமாக தெரிவித்துவிடு. யவன வீரர்களுக்கு இருப்பிடமும் உணவும் அந்தஸ்தம் அளித்த தமிழகத்துக்கும் உன்னை இத்தனை நாள் உடன் பிறந்தவனைப் போல நடத்திய எனக்கும் எதிரியாக மாறி மன்னர் இறந்ததும் நள்ளிரவில் கள்ளர்களாக மாறி யாரும் புக முடியாத பூம்புகாரை கொள்ளை கொள்ள இருக்கும் உன் நாட்டாரின் கைப்பாவையாகவும் இந்த ராணியின் அடிமையாகவும் பணியாற்றப் போகிறாயா? அல்லது உடலில் ஊறும் நல்லுணர்ச்சிகளின் காரணமாக நன்றி அறிதலோடு இந்த நாட்டுக்கும் எனக்கும் சேவை செய்ய உத்தேசமா? துரிதமாக சொல் என்று வினவியதோடு நில்லாமல் இடையில் இருந்த தனது நீண்ட வாளையும் உறையிலிருந்து உருவி கையில் பிடித்துக் கொண்டு யவனராணிக்கு முன்பாக தன் முதுகு புறத்தை காட்டி நின்று அவளை மறைத்த வண்ணம், இப்பாலஸ், நீயோ அல்லது அதோ கதவை உடைத்துக் கொண்டிருக்கும் யவன வீரர்களோ இந்த ராணியை அணுகுவதனால் என்னை கொன்ற பிறகுதான் அணுக முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள். நமது இருவர் வாள்களும் அக்கம் பக்கத்தில் ஒன்றுக்கு ஒன்று துணை கொண்டு யவனர்கள் மீது பாய வேண்டுமா அல்லது ஒன்றோடு ஒன்று விரோத பாவத்தில் உராய வேண்டுமா என்பதை சீக்கிரமாக தீர்மானித்துக் கொள் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மிக பலமாக உடைக்கப்பட்டு வந்த வாயில் படியை நோக்கலானான். இப்பாலஸ் படைத்தலைவனையும் கோடாரிகளை கொண்டு பிளக்கப்பட்டாலும் சின்னஞ்சிறு சிப்பல்களை சிதறி விழுந்து அசையாமல் இருந்த வைர மர கதவையும் தலைவனால் மறைக்கப்பட்டிருந்தாலும் பக்கவாட்டில் தெளிவாக தெரிந்த யவனராணியின் முகத்தையும் மாறி மாறி சில வினாடிகள் பார்த்துவிட்டு பெரும் குழப்பமடைந்தாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்து பெருமூச்சு விட்டு, இளம் செழியனுடைய வாள் நீளமில்லாவிட்டாலும் அதைவிட பல மடங்கு கனமாகவும் அகலமாகவும் இருந்த தன் வாளை உருவி கொண்டு,
படைத்தலைவரே, எது வந்தாலும் வரட்டும். என்னை இத்தனை நாள் காத்து சோழர் படையில் ஒரு பதவிக்கும் கொண்டு வந்த உங்களை பல பேர் சேர்ந்து வெட்டும்படி விடமாட்டேன்
என்று கூறிவிட்டு படைத்தலைவனை காக்கும் உத்தேசத்தோடு உடைக்கப்பட்டு வந்த கதவை நோக்கி 2 எடுத்து வைத்தார். ஹிப்பாலஸின் முகத்தில் தோன்றிய குழப்பத்தையும் குழப்பத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தெளிவையும் உறுதியையும் கண்ட இளம் செழியன்,
ஹிப்பாலஸ், கதவை அணுகாதே. அவர்களை உடைத்துக் கொண்டு உள்ளே வரட்டும். கதவின் பக்கத்தில் உள்ள சிறு விளக்கை தவிர மற்ற விளக்குகளை அணைத்துவிடு
என்று உத்தரவிட்டு அந்த உத்தரவின்படி விளக்குகள் அணைக்கப்பட்டதும் சிறு விளக்கு வீசிய மங்களான வெளிச்சமும் கதவின் ஒரு புறமே விழும்படியாகவும் எதிர்ப்புறத்தில் நிழல் அடிக்கும்படியாகவும் இரும்பு கவசத்தின் ஒரு பகுதியை அதன் பக்கத்து ஆணியில் மாட்டி மறைத்தார். இந்த ஏற்பாடுகளை செய்ததும் ராணியின் கையை தன் இடது கையால் பிடித்து இழுத்து கொண்டு அந்த நிழலின் மறைவில் ஒதுங்கிய இளம் செழியன் ஹிப்பாலஸையும் அந்த பகுதிக்கு வரும்படி அழைத்தான். படை தலைவன் ஏற்பாடுகளின் காரணத்தை புரிந்து கொண்ட ஹிப்பாலஸ்,
எந்த அபாயத்தையும் சமாளிக்க படைத்தலைவனுக்கு எத்தனை கூறிய அறிவை ஆண்டவன் அளித்திருக்கிறான்? ஒருவேளை படைத்தலைவன் கூறியபடி விதியை மதி வென்றுவிடுமோ
என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். கதவு எதிரிகளால் உடைக்கப்பட்டு திடால் என்று விழுந்தாலும் அறையின் ஒரு பகுதியில் தான் வெளிச்சம் இருக்கும். இருட்டடித்த இடத்தில் யார் இருக்கின்றார்கள் என்பதே தெரியாது. அறை கதவு அத்தனை பெரிதல்லவாகையால் ஒரே சமயத்தில் இரண்டு வீரர்களுக்கு மேல் நுழைய முடியாது. ஒரே காலத்தில் ஐந்தாறு பேர்களை வாளினால் தடுத்து நிறுத்தக்கூடிய படைத்தலைவனுக்கு இரண்டு யவனர்களை சமாளிப்பது ஒரு பொருட்டே அல்ல. போதாக்குறைக்கு நானும் இருக்கிறேன் என்று நிலைமையை அலசி ஹிப்பாலஸ் முடிவு கட்டுவதற்கும், கதவின் பகுதிகள் இரண்டு பெரும் பிளவுகளாக பிளந்து உள்ளே விழுவதற்கும் சரியாயிருந்தது. கதவு பிளந்ததும் உள்ளே எதிரிகள் நுழைவார்கள் என்று நினைத்த ஹிப்பாலஸ் ஏமாந்தே போனான். உள்ளின் ஒரு பகுதியில் வெளிச்சம் இருப்பதையும் வலப்புறத்தில் இருள் மாண்டி கிடப்பதையும் கண்ட யவனர்கள் சற்று தாமதித்ததன்றி வந்த வீரர்களில் ஒருவன், அங்கே பந்தம் இருந்தால் கொண்டு வா, அந்த அறைக்குள் நுழைவது அபாயம் என்று கூவவும் செய்தான். அவன் ஒரு முறை மட்டும் கூவவில்லை, இரண்டாம் முறையாகவும் கூவினான். ஆனால் முதலில் கூவியது அதிகார சொல்லில் அல்ல, வயிற்றிலே திடீர் என்று ஒரு வாள் புகுந்து விட்டதால் மாளிகை எங்கும் எதிரொலி ஐயோ என்று பயங்கர அலறழுத்து. பந்தம் வந்தால் அறை முழுவதும் வெளிச்சமடித்துவிடும் என்பதை புரிந்து கொண்ட இளம்சழியன் மறைவில் இருந்த வண்ணம் தன் நீண்ட வாளை வாயிற்படியில் நின்றிருந்த யவனன் மீது பாய்ச்சி விட்டதன்றி மறுகணம் யவனராணியை இழுத்து கொண்டு வாயிற்படியை தாண்டி அங்கிருந்த இரு வீரர்கள் மீதும் வாளை மின்னல் வேகத்தில் செலுத்தலானான். அறையில் இளஞ்சழியன் நிழல் மறைவில் ஒளிந்திருப்பான். பந்தம் வந்ததும் அவனை பிடித்து விடலாம் என்ற நினைப்பில் வெளிச்சத்தை எதிர்பார்த்திருந்த வீரர்கள் பந்தத்தை கேட்டவன் அலறிய மறுகணமே உருவிய வாட்களோடு திரும்பினாலும் தாங்கள் தாமதித்த அந்த இமைப்பொழுதில் இளம்சழியன் அறையை விட்டு வெளியே வந்து விட்டதைக் கண்டு அசந்து விட்டார்கள். அதனால் படைத்தலைவன் வேகத்தை தடுக்க முடியாமல் அவன் வாழ்காயத்துக்கு இலக்காகி இருபுறமும் சாய்ந்தார்கள். வாயிற்படியில் நின்ற வீரனை மாய்த்து வெளித்தாழ்வாரத்தில் நின்றிருந்த இரு வீரர்களையும் மரண காயப்படுத்திவிட்டு ராணியோடு மாடிப்படிகளின் உச்சியை அடைந்த சோழர் படை தலைவனின் உப தலைவன் படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்த மற்றும் இரு வீரர்களை சமாளிக்க சன்னத்தம் செய்து கொண்டு தாழ்வாரத்தின் தூணில் இருந்த விளக்கின் துறையை தன் வாளால் உள்ளுக்குள் தள்ளி அணைந்து கைப்பிடி சுவரின் வழியாக வெளியே நோக்கினார். மாளிகையின் வெளிப்புறம் எல்லாம் யவனர்கள் பலர் பந்தங்களை பிடித்துக் கொண்டிருந்ததாலும் புறவிகளில் அமர்ந்திருந்த யவனர்களின் இரும்பு கவசங்கள் எங்கும் பலபலத்ததாலும் எதிரிகள் மாளிகையை நன்றாக சூழ்ந்து விட்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டான் இளம்சழியன். மூன்றாம் ஜாமம் கழிந்து நான்காம் ஜாமம் வந்து கொண்டிருந்ததால் ஊரும் அடங்கிவிட்டதையும், ஊரில் ஒரு சிலர் விழித்திருந்தாலும் ஒதுக்குப்புறமாக தனித்தோப்பில் இருந்த தனது மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை யாரும் அறிய முடியாது என்பதையும், அப்படி ஊரார் அறிந்தாலும் காவிரிக்கு அப்பால் வானகரை குன்றின் அடிவாரத்தில் உள்ள தனது படைப்பிரிவு அறிய முடியாது என்பதையும் அலசி பார்த்த படைத்தலைவன் படியேறி வரும் எதிரிகளை கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானித்தானாகையால் எதிரிகளோடு போரிட ஆயத்தமாக நின்றான். ஏற்கனவே மூன்று யவனர்களை சாய்த்துவிட்ட இளம்சழியனை மேற்கொண்டு போரிட செய்வது சரியல்லவென்று நினைத்த ஹிப்பாலஸ்,
படைத்தலைவரை உத்தரவிட்டால் மாடிப்படி உச்சியில் நான் நிற்கிறேன் என்றார்.
தேவையில்லை ஹிப்பாலஸ், நீ நிற்பதில் அபாயம் இருக்கிறது. யவனர் வாள்கள் நீளமில்லாதவை, ஆகவே அவ்வீரர்கள் நெருங்கி செய்யும் போருக்குத்தான் அவை பயன்படும். என் வாள் நீளமானது இங்கிருந்து மூன்று படிகள் வரை வரக்கூடிய வீரர்களை சமாளிக்க வல்லது. நீ இங்கிருக்க வேண்டாம். கைப்பிடி சுவரை அடுத்துள்ள வேங்கை மரத்தின் வழியாக இறங்கி கீழ்த்தாழ்வாரத்தின் மறைவில் குதிரை கொட்டிலுக்கு சென்று நமது புறவைகளை தோட்ட வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து என்று கூறினார்.
தாங்கள் தனித்து என்று தடுமாறினான் ஹிப்பாலஸ்.
கவலைப்படாதே, ராணி என் கைவசம் இருக்கும் வரையில் பயம் இல்லை, போ சீக்கிரம் என்று தூரித்து படுத்தினான் இளம்சழிய. ஹிப்பாலஸ் மெல்ல கைப்பிடியில் ஏறி அப்புறமிருந்த வேங்கை மரத்தின் பெரும் கிளையில் தாவி அடுத்த வினாடி இருளில் மறைந்தார். அவன் மறைவதற்கும் வேறு இரு வீரர்கள் உருவிய வாட்களோடு படி மீது ஏறி வருவதற்கும் சரியாக இருந்ததால் இளம்சழியன் தன் வாளால் அவர்கள் கத்திகளை தாக்கி ஒருமுறை சுழற்றவே ஒரு வாள் எங்கோ பறந்தது. வாளுக்கு உடைய யவனன் தடால் என்று படிகளில் விழுந்து உருண்டான். உருண்டு அவன் உடல் பக்கத்தில் இருந்த வீரனின் காலை இடறவே உயிருள்ள உடலும் உயிரற்ற உடலும் படிகளில் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து விழுந்து புரண்டன. உயிரற்ற உடலில் இருந்து விடுபட்டு உயிருள்ளவன் எழுந்திருப்பதற்குள் ராணியோடு படிகளில் மடமடவென்ன இறங்கிய இளம்சழியன் வாள் அந்த வீரன் கழுத்தை தடவவே கத்தியை விட்டெறிந்த யவனன் மான் கூட தன்னை தோற்கடிக்க முடியாது என்பதை நிரூபிக்க வேகத்தை காட்டி படிகளில் இறங்கி ஓடினான். அவன் ஓடியதும் முக்கால் பாகம் ரத்தம் தோய்ந்த நீண்ட வாளை வெகு லாவகமாக வலது கையிலும் யவனராணியை இடது கையிலும் பிடித்து கொண்டு மாடிப்படிகளில் வேகமாக இறங்கிய படைத்தலைவனை மற்ற யவனர்கள் அணுக பயந்து படிகளை விட்டு சற்று விலகியே நின்றார்கள். எப்படியும் படிகளில் இறங்கி கூடத்துக்கு படைத்தலைவன் வந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்திருந்த யவனர்கள் படிகளில் போய் ஆபத்தை தேடிக்கொள்ள இஷ்டப்படாமல் கீழே வரட்டும், ஒரு வழியாக சூழ்ந்து கொள்வோம் என்ற தீர்மானத்தோடு படைத்தலைவனை எதிர்பார்த்து உருவிய வாட்களோடு ஓங்கிய வேல்களோடு நின்றார்கள். இந்த நிலைமையை முன்பே எதிர்பார்த்திருந்த இளம் சொழியன் கடைசி படிக்கு வந்ததும் ராணியை தனக்கு வெகு அருகாமையில் இழுத்து கொண்டு படிகளின் இருட்டில் இருந்து பேச தொடங்கி, உங்களில் யாராவது ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாலோ அல்லது வாளை நீட்டினாலோ உங்கள் ராணியின் உடலைத்தான் நீங்கள் டைபரியஸிடம் கொண்டு போக முடியும். சவம் அரசாள முடியாது என்பது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இந்த ராணி உங்கள் தலைவியாக வேண்டுமானால் அது இன்றிரவு நடக்காது. நீங்களும் உங்கள் ராணியும் விடாப்பிடியாக நம்பும் விதி வலியதாக இருந்தாலும் அது பிற்காலத்தில் நடக்கலாம். இன்று அதன் ஜம்பம் சாயாது என்பதை உணர்ந்து கொள்ள உங்களுக்கு அதிக நேரம் பிடிக்காது என்று நினைக்கின்றேன். விலகி நில்லுங்கள், இல்லையேல் இந்த வாளின் மீது ஆணை. ஏற்கனவே 4 வீரர்களுக்கு ஏற்பட்ட கதி உங்கள் ராணிக்கும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டே ராணியின் கழுத்துக்கு குறுக்கே ரத்தம் தோய்ந்த வாளை வைத்துக் கொண்டு கூடத்திற்கு வந்து வீரர்கள் மீது ஒரு கண்ணையும் தோட்டக்கதவின் மீது ஒரு கண்ணையும் வைத்துக் கொண்டு மெல்ல நகர்ந்தார். கழுத்துக்கு குறுக்கே இரத்த கத்தியோடு சென்ற ராணியை கண்ட யவனர்கள் திக்பிரமை பிடித்து நின்றார்கள். ஆனால் இத்தனை ஆபத்தில் சிக்கிய ராணி மட்டும் முகத்தில் தவழ்ந்த புன்முறுவலோடு ஏதோ காவலன் பாதுகாப்பில் செல்லும் அரசகுமாரி போல கம்பீரமாக நிமிர்ந்த தலையுடனும் இளம் சழியனுடனும் நடந்து சென்றாள். இப்படி மிக எச்சரிக்கையோடு ராணியை அழைத்துச் சென்ற இளம் சழியன் தோட்ட பகுதிக்காக சென்று அங்கிருந்த கதவை மெல்ல திறந்து வாயிற்படியில் நின்ற வண்ணம் வெளியே நோக்கியவன் இப்பாலஸ் இருபுறவிகளோடு மரங்கள் அடர்த்தியாயிருந்த இடத்தில் நிழலில் நிற்பதைக் கண்டு சற்றென்று கதவை தாளிட்டு ராணியை இழுத்து கொண்டு மாளிகையின் உட்புற சுவர் வீசியிருந்த இருளில் மறைந்து ஹிப்பாலஸ் இருந்த இடத்துக்கு ஓடினார். அடுத்த சில வினாடிகளில் இரு புறவைகள் சற்று தூரத்தே பந்தங்களை பிடித்து நின்ற யவனர் கூட்டங்களிடையே அம்புகள் போல் பாய்ந்து சென்றன. எதிர்பாராத விதமாக திடீர் என யவனராணியை புறவையின் முன்புறம் வைத்து அணைத்துக் கொண்டு இளம்சழியன் பாய்ந்து சென்றதாலும் அவனை தொடர்ந்து ஹிப்பாலஸும் குதிரையும் வாயு வேகத்தில் ஓடியதாலும் ஒரு கணம் பிரமித்த யவனர்கள் புறவைகளை துருப்பிக் கொண்டு தப்பிச் சென்றவர்களை துரத்தினார்கள். இளம் சேட் சென்னியின் ரதங்களில் அரபு நாட்டு புறவிகளை இஷ்டப்படி நடத்துவதில் தேர்ச்சி பெற்றிருந்த இளம் சழியனை யவன வீரர்களின் புறவிகள் பிடிக்க முடியவில்லை என்றாலும் அந்த புறவையை கண் பார்வையிலிருந்து தப்ப விடாமலே வேகமாக தொடர்ந்தார்கள். இடையில் இருந்த பல தெருக்களையும் வெள்ளி முளைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் முன்னமே மூடிவிட்ட வர்த்தக சாலை கடைகளையும் கடந்து அரண்மனையும் கோயிலுக்கும் உள்ள பூம்புகாரின் மேற்கு பகுதியான பட்டினப்பாக்கத்தில் நுழைந்த இளஞ்செழியன் திடீர் என புறவியை கோட்டையை அடுத்திருந்த காட்டிற்குள் திருப்பிவிட்டு சிறிது தூரம் சென்றதும் குதிரையிலிருந்து கீழே குதித்தார். படைத்தலைவன் திடீரென குதிரையை விட்டு இறங்கியதன் காரணத்தை அறியாத ஹிப்பாலஸ்,
ஏன் இறங்குகிறீர்கள் படைத்தலைவரே
என்று வினவினார். ஹிப்பாலஸ், கோட்டை தலைவன் கூறியபடி பூம்புகார் யவன கைகளுக்கு மாறுவதானால் இந்த தேசத்துக்குள் பட்டினத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் காவல் இருக்கும். ஆகவே பட்டினப்பாக்கத்தில் எங்கு சென்றாலும் உள்நாட்டார் வாயிலில் தான் நாம் நுழைய வேண்டியிருக்கும். அப்படி நுழைந்த ராணியும் அவர்கள் வசமாகிவிட்டால் அப்புறம் நமது கதி மட்டுமல்ல, இந்த பூம்புகாரின் கதியும் மதோ கதிதான். ஆகவே புறவிகளை அழைத்துக் கொண்டு காட்டு வழியே நீ கோட்டத்துக்கு வந்து சேர் என்றான் இளஞ்செழியன்.
எந்த கோட்டத்திற்கு?
மணிவண்ணன் கோட்டத்திற்கு.
பெருமாள் கோவிலுக்கா?
ஆம்.
அங்கு வந்த
பக்கத்தில் உள்ள பிரம்மானந்த மடத்துக்கு வா.
அங்கு என்ன வேலை?
யார் கண்ணிலும் படாமல் ராணியை மறைத்து வைப்பதற்கு அதுதான் தகுந்த இடம் என்று கூறிவிட்டு ராணியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு காட்டின் வழியே தூரிதமாக நடந்து சென்றான் இளம் செழியன். குதிரையின் கடிவாளங்களை பிடித்துக் கொண்டே ஹிப்பாலஸ் வேறு வழியே போய் சிறிது நேரத்தில் மரங்களின் தெருக்களில் மறைந்து விட்டான். அரண்மனையையும் மகளையையும் பாதுகாக்க நிறுவப்பட்ட அந்த காட்டு வழி கரடுமுரடாக இருந்தாலும் லட்சியம் இல்லாமல் இளம் செழியனோடு நடந்து சென்றாள் ராணி. சுமார் 100 அடிகள் நடந்து சென்றதும் தூரத்தில் இருந்த மதிலை சுட்டி காட்டி, ராணி, அதோ அதுதான் மணிவண்ணன் கோவில். பக்கத்தில் சற்று தள்ளி தெரியும் கட்டிடம்தான் பிரம்மானந்த ஆசிரமம். அங்கு உங்களுக்கு சகல சௌகரியங்களும் கிடைக்கும். ராணிகளை நடத்தும் முறைகளை பிரம்மானந்தர்கள் நன்றாக அறிவார்கள் என்று விவரித்தான் இளம் செழியன். ராணி பதிலேதும் சொல்லாமல் நடக்கவே இளம் சழியனும் சம்பாஷணையை மேற்கொண்டு தொடராமல் மௌனமாக நடந்து பிரம்மானந்தர் ஆசிரமத்திற்கு வந்தார். காவிரி பூம்பட்டினம் உறங்கி கிடந்த அந்த நேரத்தில் ஆசிரமத்தின் விளக்குகள் நன்றாக எரிந்து கொண்டிருந்தாலும் வாயிற் கதவு திறந்ததாலும் சற்று ஆச்சரியத்துடனேயே ஆசிரம வாயிலை தாண்டி கூடத்திற்குள் நுழைந்த இளம் சழியன் கூடத்தின் ஒரு மூலையில் பிரம்மானந்தர் யாருடனோ வெகு சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு இந்த நேரத்தில் அடிகளார் யாரோடு பேசிக் கொண்டிருப்பார் என்று யோசித்து, யாருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் குறுக்கே புகுவது தவறு என்ற காரணத்தால் மேலே போகாமல் கூடத்தின் முகப்பிலேயே நின்றார். கதவுக்கு முதுகு புறத்தை காட்டிக் கொண்டிருந்த பிரம்மானந்தர் இருவர் காலடி ஓசையை கேட்டு திரும்பி இளம் செழியனை கண்டதும் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாட,
படைத்தலைவா, வர வேண்டும், வர வேண்டும், ஏது இந்த நேரத்தில் என்று வினவினார்.
அவர் அப்படி கேட்டுக்கொண்டே எழுந்ததும் அவரோடு பேசிக் கொண்டிருந்த உருவமும் விளக்கு வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது. இளம் செழியனுக்கு அந்த உருவத்தை கண்டதும் அதுவரை பெரும் தைரியத்துடன் வீர செயல்களை புரிந்து ரத்தம் தோய்ந்த வாளுடனும் ஜெயலட்சுமி தாண்டவமாடிய வதனத்தோடும் காட்சியளித்த இளஞ்செழியனின் கைகால்கள் செயல் இழந்து போனதன்றி பேரதிர்ச்சியின் காரணமாக அவன் சித்தமும் அடியோடு ஸ்தம்பித்து நின்றது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.